سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أنك ترى الأرض خاشعة فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت إن الذي أحياها لمحيي الموتى إنه على كل شيء قدير وقال النبي صلى الله عليه وسلم إذا اشتد الحر فأبردوا عن الظهر فإن شدة الحر من فيح جهنم أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடுமையான வெயில் காலம், எங்கு பார்த்தாலும் வறட்சி, விவசாயிகளுடைய போராட்டங்கள், இப்படியாக தமிழகத்தினுடைய நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வெயில் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூட இந்த உம்மத்திற்கு சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள். கடும் வெயில் காலம், இப்போது நாம் அத்தகைய ஒரு வெயில் காலத்தை தான் சந்திக்கிறோம். இந்த வெயிலை பற்றி பெருமானார் சொல்வார்கள், கடுமையான வெயில் காலத்தில் வெப்பம் கடுமையாக இருக்கிற போது நீங்கள் துஹருடைய தொழுகையை கூட பிற்படுத்தி தொழுங்கள். சொன்னால் இந்த வெப்பமானது நரகத்தினுடைய வெப்ப காற்று பரவுவதால் ஏற்படுகிறது. நரகத்தினுடைய மூச்சு, நரகத்தினுடைய வெப்பம் உலகத்தில் பரவுவதனால் இந்த வெப்பம் ஏற்படுகிறது. எனவே கடும் வெயில் காலத்திலே நீங்கள் துஹரை பிற்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினார்கள். அவர்களுடைய நடைமுறையும் அதுதான். கடுமையான வெயில் காலம் வந்துவிட்டால் வளமையாக எப்போது துஹரை தொழுகிறார்களோ அந்த நேரத்தில் தொழ மாட்டாங்க. பிலால் இக்காமத்துக்கு தயாராகுவார்கள், பொறு என்று சொல்லுவாங்க. மறுபடியும் இக்காமத்து சொல்ல போவாங்க, கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம் நன்கு வெயில் தணிந்த பிறகுதான் துஹரை தொழுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த உச்சி வெயில் நேரத்தில் இந்த உம்மத்து துஹருக்காக வருகிற போது அந்த நேரத்தினுடைய வெப்பத்தினால் கூட நாம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த வெப்பத்திற்கும் நரக வெப்பத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இந்த வெயில் இருக்கிறது, இதற்கும் நரகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த நரக வெப்பத்தினால்தான் இந்த வெப்பத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் துஹரை தொழாமல் சற்று பிற்படுத்தி தொழுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பினாலே இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் கியாமத்துடைய நாளிலே இதே சூரியன், இன்றைக்கு எத்தனையோ லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் நம்முடைய தலைக்கு அருகிலே வரும். அன்று நாம் எப்படி அதை தாங்குவோம் என்பதையும் யோசிக்க வேண்டும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடுமையான வெப்பத்தை பற்றியும் நமக்கு நினைவூட்டினார்கள். இதையும் நரகத்தையும் நினைத்து பாருங்கள் என்று குர்ஆனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வறட்சி, எங்கு பார்த்தாலும் வறண்ட நிலங்கள், காய்ந்து போன பயிர்கள், எங்குமே பசுமையை பார்க்க முடியவில்லை. குர்ஆன் நமக்கு அதை மறுமையோடு தொடர்பு படுத்துகிறது. எத்தனையோ பயணங்களில் செல்கிற போது பார்க்கிறோம், காய்ந்த பயிர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் அதை பற்றி கூட சிந்திக்க சொல்கிறான். ஒமின் ஆயாத்தி, மக்களே, அவனுடைய அச்சாட்சிகளில் உள்ளதுதான், அன்னக்க தரல் அருவஹாசி அத்தன், நீங்கள் வறண்டு போன பூமியை பார்க்கிறீர்கள், வறண்டு காய்ந்து போன பூமியை பார்க்கிறீர்கள், நாம் அதிலே மழையை இறக்கிவிட்டோம் என்று சொன்னால் அது புத்துணர்ச்சி பெற்று பசுமையாகிவிடுகிறது. இப்படித்தான் இறந்தவர்களையும் நாம் உயிர்ப்பிப்போம். இந்த வறண்டு போன பூமியை மழையை கொண்டு உயிர்ப்பிப்பது போல இறந்து போனவர்களையும் நாம் உயிர்ப்பிப்போம். அவை அனைத்தின் மீதும் நாம் சக்தி பெற்றவர்கள். ஆக இந்த வறட்சியை மறுமையோடு குர்ஆன் நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தனையை கொண்டு செல்வதை பார்க்கிறோம். ஆக இப்படி எந்த ஒரு கஷ்டங்கள், சோதனைகள் வந்தாலுமே கூட அதை மறுமையோடு தொடர்பு படுத்தக்கூடிய, சொர்க்கம் நரகத்தோடு இணைத்து பார்க்க சொல்கிற ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, பல்லாண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய வறட்சி, தண்ணீர் பஞ்சம், பெண்கள் எங்கு பார்த்தாலும் குடத்தோடு நிற்கக்கூடிய, இரவு 11 மணிக்கும் கூட பெண்கள் தண்ணீருக்காக அலையக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த வறட்சிக்கான காரணம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தருணத்தில்? பொதுவாக பாவம் ஒரு காரணம் என்று நாம் 10-ஆம் பொதுவாக சொன்னாலுமே கூட, பாவம் என்று பொதுவாக நாம் சொன்னாலுமே கூட, இது போன்ற கடுமையான பஞ்சம் வறட்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணம் என்ன? அல்லாஹ்வை மறந்து நாம் வாழுகிற போது அல்லாஹ் நினைக்கிறான், இந்த அடியான் கொஞ்சம் என்பால் திரும்பட்டும், தன்னுடைய கவனத்தை என் பக்கமாக திருப்பட்டும். மறந்திருக்கிற இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திற்கு ரப்பென்று ஒருவன் இருக்கிறான். அவன் மலை கொடுத்தால் மட்டுமே நமக்கு நீர் ஆதாரம். அவன் மலையை நிறுத்திவிட்டால் நமக்கு ஒன்றுமில்லை. எல்லா அடியார்களும் அந்த ரப்பை நோக்கி திரும்பட்டும், அவனை நோக்கி திரும்பட்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வறட்சியை, இந்த பஞ்சத்தை அல்லாஹத்தலா தருகிறான். நபிமார்களுடைய காலத்திலும் கூட பஞ்சம் ஏற்பட்டுத்தான் இருக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் அலி இஸ்லாமுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் நிலவியது எகிப்திலே. அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தான் அந்த பஞ்சகாலத்தில் எப்படி செயல்படுத்துவது, ஒரு அரசாங்கத்தை சிக்கல் இல்லாமல் எப்படி நடத்துறது, அதற்கான வழியை சொன்னார்கள் சூரா யூசுப். அதை பற்றி நமக்கு சொல்கிறது. பெருமானாருடைய காலத்திலும் பஞ்சமும் வறட்சியும் ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்தில் பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய ஹுத்பா மிம்பரில் நின்று கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வருகிறார். பெருமானார் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கும் போதே வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உதுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், அவன் நமக்கு மழையை தர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹலக்கத்தில் அம்வால், மழை இல்லாமல் கால்நடைகள் எல்லாம் உறந்து விட்டன, எல்லாம் அழிந்து போய்விட்டன. அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள், மழை இல்லாமல் அத்தனை செல்வங்களும் அழிந்து விட்டது, துவா செய்யுங்கள் என்று நபி ஹுத்மா ஓதும் போது ஒருவர் உள்ளே வந்து சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களை உயர்த்தினார்கள். எவ்வளவு உயர்த்தினார்கள்? அவர்களுடைய அக்குள் வெண்மை தெரியும் அளவிற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குள் வெண்மை தெரியும் அளவிற்கு போயிருக்கிறாங்க. சில ஹதீஸுகள் இப்படியும் வருகிறது, மழைக்காக துவா செய்கிற போது, வறட்சிக்காக பஞ்சத்துக்காக துவா செய்கிற போது சாதாரணமாக நம்முடைய உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கும், சாதாரணமாக துவா செய்யறதா இருந்தா. ஆனா பஞ்சத்துக்காக துவா செய்யறதா இருந்தா உள்ளங்கை பூமியை நோக்கி இருக்கணும். இப்படி துவா செய்யறது, இப்படி துவா. பெருமானார் துவா செஞ்சாங்க, அவங்களுடைய அக்குள் தெரியும் அளவிற்கு கைகளை உயர்த்தி துவா செய்தார்கள். அல்லாஹும்மா அகிஸ்னா, அல்லாஹும்மா அகிஸ்னா, அல்லாஹும்மா அகிஸ்னா, யல்லா எங்களுக்கு மழையை கொடு, எங்களுக்கு மழையை கொடு என்று 3 முறை துவா செய்தார்கள். அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நிமிடம் வரை நாங்கள் மேக கூட்டத்தையோ மேக கரளையோ பார்க்கல. இந்த துவா நபி அவர்கள் செய்கிற அந்த நேரம் வரைக்கும் அவ்வளவு கடுமையானதையில் எங்குமே மேகக்கூட்டம் இல்லை, மேக திரல்கள் கிடையாது. ஆனால் பெருமானார் எப்போது கரங்களை உயர்த்தி துவா செய்தார்களோ அந்த துவா செய்து முடித்த சிறிது நேரத்தில், கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பெருமானாருக்கு பின்னால் இருந்து கேடயத்தை போன்று மேகக்கூட்டங்கள் வருவதை பார்க்கிறோம். ஒரு வாரம் நாங்கள் சூரியனை பார்க்கவில்லை, அவ்வளவு கடுமையான மழை பொழிகிறது. ஒரு வார காலம் நாங்கள் சூரியனை பார்க்கல. அந்த கடுமையான வெயில் காலத்தில் இந்த துவாவின் மூலம் அல்லாஹ் மழையை கொடுத்துட்டான்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் மறுவாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதே கிராமவாசி வருகிறார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இப்போது கடுமையான மழையினால் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் சொன்னார், பஞ்சத்தினால் அழிகிறது, ஒரு வார காலம் தொடர் மழை, எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த மழை போதும், அல்லாஹ்விடத்திலே மழையை நிறுத்த துவா செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மழையை நிறுத்துவதற்கு துவா செய்யக்கூடாது, மழையை நிறுத்த சொல்லி துவா செய்யலாமா? துவா செய்யக்கூடாது. அந்த கிராமவாசி சொல்கிறார், சிக்கஹா, இந்த மழை நிற்கட்டும், துவா செய்யுங்க. ஆனா நபி அப்படி துவா செய்யல. என்ன துவா செய்தார்கள்? அல்லாஹும்மா ஹவுலனா வலா அலைனா, யா அல்லாஹ், இந்த மழையை தேவையுள்ள பகுதிகளுக்கு திருப்பி விடுவாயாக. மழை அதிகமா பெஞ்சா கூட யா அல்லாஹ் மழையை நிறுத்தும் மட்டும் துவா செய்யக்கூடாது. என்ன துவா செய்தார்கள்? அல்லாஹும்மா ஹவுலனா, எங்களை சுற்றி உள்ள எங்கு மழை தேவை இருக்குதோ இந்த மழையை அங்கே திருப்பி விடு, வலா அலைனா, இந்த மழையை எங்களுக்கு எதிராக நீ ஆக்கி விடாது என்று சொல்லிவிட்டு இப்படியும் துவா கேட்கிறார்கள். அல்லாஹும்மா அலல் ஆகாம் வல் மிராப் வல் புதூனில் அவ்தியா வல் மனாபித் அஷ்ஜர், யா அல்லாஹ், இந்த மலையை சிறு குன்றுகள், இந்த மலை எங்க போனீங்களும் சிறு குன்றுகள், அகன்ற மலைகள், ஓடைகள், அதே போல விளை நிலங்கள், விவசாய நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மலையை திருப்பிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். அத்துடன் அந்த மலை நின்றது. இது நமக்கு எதை காட்டுது? மலை கடுமையா பெஞ்சா கூட மலையை நிறுத்த சொல்லி துவா செய்யக்கூடாது. இந்த பஞ்சத்துக்கான காரணங்கள்ல ஒன்று என்ன, இந்த மலை விஷயத்துல நம்ம எல்லாருமே ஒரு சுயநலவாதிகள். நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் வருதுன்னு சொன்னா கொஞ்சம் இருட்டுனா எல்லாருக்கும் கவலை வந்துடும், ஆஹா எங்க மலை வந்துருமோ. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அந்த ரஹமத்து, அல்லாஹுடைய அருள்மலை பொழியக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். நம்ம வீட்டு விசேஷத்துக்காக அல்லாஹுடைய ரஹமத்து இறங்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம், மலையை வேண்டாம் என்று நினைக்கவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையை பத்தி சொல்லுவாங்க, அல்லாஹுடைய அரசில் இருந்து பூமிக்கு டைரக்டா ஒரு பொருள் கிடைக்குதுன்னா மழை நீர் தான், நேரடியாக அல்லாஹ்ட்ட இருந்து வருது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை பொழிந்தால் தன்னுடைய ஆடையை விளக்கி மலையில நனைவாங்க. அப்ப மலைக்காக நம்ம துவா செய்கிற போது ஒரு காலமும் யாரெல்லாம் இந்த மலையை நிறுத்து என்று சொல்லக்கூடாது, தேவையுள்ள பகுதிகளுக்கு திருப்பி விடு. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் பஞ்சம் வறட்சி ஏற்பட்டது, அல்லாஹ் துவா செஞ்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 17 கடைசி, 18 துவக்கம், உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. வறட்சின்னு சொன்னா அவ்வளவு கடுமையான வறட்சி, கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க எடுத்த நடவடிக்கைகள், அல்லாஹ்விடத்தில் அவங்க செஞ்சி அந்த செஞ்சல்கள், அதுல நமக்கு பல படிப்பின இருக்குது. ஏன்னா நாம இப்ப அவ்வளவு பெரிய கடுமையான ஒரு கஷ்டத்தை நாம சந்திக்கிறோம். 9 மாத காலம் உமருடைய ஆட்சியில கடும் பஞ்சம், அதற்கு வரலாற்றிலே ஆமர் ரமாதா என்று சொல்வார்கள். ரமாதான் சாம்பல் அர்த்தம் அரபியில, ரமாதா என்று சாம்பல். ஏன் அந்த கடுமையான பஞ்சகாலத்திற்கு ஆமர் ரமாதா சாம்பல் வருடம் என்று ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, உமருடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த 9 மாத பஞ்சம் அது எவ்வளவு கடுமையான வறட்சின்னு சொன்னா, அந்த பாலைவன மணல் கடும் வெயிலின் காரணமாக சாம்பல் நிறத்திற்கு மாறிவிட்டது. ஒரு சொட்டு மழை இல்லை, மணல் கூட சாம்பல் நிறத்துக்கு மாறிடுச்சு. எனவேதான் வரலாற்று ஆசிரியர்கள் அதற்கு பெயர் வைத்தார்கள், ஆமர் ரமாதா சாம்பல் வருடம் என்று பெயர் வைத்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், 9 மாத வறட்சி பஞ்சம், அந்த நேரத்தில் அவங்க தனக்குத்தானே சில கட்டுப்பாடுகளை போட்டாங்க. காந்திஜி சொன்னாரு, இந்த நாட்டுக்கு உமருடைய ஆட்சி வேண்டும் என்று. அது சாதாரணமாக அவர் சொல்லல, உமருடைய முழு வரலாறையும் படித்து விட்டு சொன்னாரே தவிர, ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லல உமருடைய ஆட்சி வேண்டும் என்று. இந்த 9 மாத கால வறட்சியில உமர் தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க. என்ன கட்டுப்பாடு? யாரெல்லாம் இந்த பஞ்சம் நீங்கிற வரைக்கும் நான் 3 பொருளை சாப்பிட மாட்டேன், இந்த வறட்சி மக்களை விட்டு நீங்கிற வரைக்கும் நான் 3 பொருள்களை சாப்பிட மாட்டேன், நெய் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க, பால் சாப்பிட மாட்டேன், இறைச்சி சாப்பிட மாட்டேன், இந்த 3ஐ நான் சாப்பிட மாட்டேன். இது எதை காட்டுது? கஷ்டம் வரும்போது அல்லாட்ட கெஞ்சணும், அல்லாட்ட நம்முடைய ஏழாமை வெளிப்படுத்தணும். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த 3ஐயுமே இந்த பஞ்சம் நீங்கும் வரை நான் சாப்பிட மாட்டேன் என்று உமர் தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க. அதுல அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த 9 மாத பஞ்சத்திலே உமர் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா, ஒரு ஹலீஃபாவா இருந்து கொண்டு, ஒரு ஆட்சியாளராக இருந்து கொண்டு உமர் எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னா, பின்னால் வரக்கூடிய எல்லா ஹலீஃபாக்களுக்கும் உமர் கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு நேர்மையாக நடந்தாங்க இந்த 9 மாத காலம். இன்னைக்கு நம்முடைய ஆட்சியாளர்களையும் பார்க்கிறோம், விவசாயிகள் நிவாரணம் தேடி கிட்டத்தட்ட 1 மாத காலம் போராடுறாங்க டெல்லியில, ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் அவர்களை கண்டுகொள்வதாக கூட இல்லை, கண்டுகொள்வதாக கூட கிடையாது, வாயில எலிய வச்சுக்கிட்டு 1 மாத காலம் போராடுறாங்க. மத்திய அரசாங்கம் செவிடங்காதல் ஊதிய சங்கு போல செயல்படுவதையும் பார்க்கிறோம். அதற்கு உமர் அவர்கள் அந்த கடுமையான பஞ்சத்தில் முதல்ல தன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க, நான் சுவையான உணவு சாப்பிட போறது கிடையாது, இந்த பஞ்சம் நீங்கிற வரைக்கும் சுவையான உணவு நான் சாப்பிடறதில்லை, இது அவங்க எடுத்த தனக்குத்தானே போட்டுக்கொண்ட கட்டுப்பாடு. இரண்டாவது, அவர்கள் அல்லாட்ட ராத்திரி அந்த 9 மாதமும் இஷாவுடைய தொழுகை முடிந்ததுமே வீட்டுக்கு செல்லாம தனியா உட்கார்ந்து அழுது அழுது துவா செய்வார்கள். மிக நீண்ட நேரம் துவா செய்துவிட்டு நள்ளிரவு நேரத்தில் மதீனாவுடைய வெளிப்புற பகுதிகளுக்கு எல்லாம் வருவாங்க. உமர் வந்துவிட்டு சொல்வார்கள், அல்லாட்ட கெஞ்சுவாங்க, யாரெல்லாம் இந்த மதீனாவில் ஒருத்தர் முகத்தில் சிரிப்பு கிடையாது, ஒருவர் முகத்தில் கூட என்ன சிரிப்பு இல்லை. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை இந்த உமருடைய கையினால் நீ அழித்து விடாதே, உமருடைய ஆட்சியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை நீ அழித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே அந்த நள்ளிரவு நேரத்திலே வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு கெஞ்சுவார்கள், யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு மழையை கொடு, இந்த மக்களுக்கு நீ மழையை கொடுன்னு சொல்லி. இது உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அந்த 9 மாதம் பஞ்சகாலத்தில் சில அறிவிப்புகள் வருது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைத்தார்கள். அந்த பஞ்சம் நீங்கும் வரை, அல்லாஹ் அந்த வறட்சியை நீக்கிற வரைக்கும் அவர்கள் நோன்பு வச்சாங்க. அந்த 9 மாதம் பஞ்சகாலத்தில் உமர் சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த கடுமையான பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, இந்த காலத்தில் யாராவது ஒருவேளை திருடிவிட்டால், உணவை திருடிவிட்டால் அவருடைய கை வெட்டப்படாது. மார்க்க சட்டம் என்ன, ஒரு திருடன் பிடிபட்டால் அவனுடைய கை மணிக்கட்டிலிருந்து வெட்டப்படும். ஆனா உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த கடுமையான பஞ்சம் நிலவிய காலத்தில் சட்டம் இயற்றினாங்க, இந்த பஞ்சத்தில் யாராவது திருடினால் கை வெட்டப்படாது. சில சஹாபாக்கள் எல்லாம் அதை ஆட்சேபித்தாங்க. உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய சட்டம், திருடி அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுகிறீர்களா என்று. உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லுவாங்க, இன்னல்லாஹ யன்ஸிகு அலா லிஸானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எனக்கு முன் வாழ்ந்த சமுதாயங்களில் ஒவ்வொரு சமூகத்திலும் மலக்குமார்களால் பேசப்படுகிற நபர்கள் உண்டு. அவங்க நபி இல்லை, நபி இல்லாட்டாலும் மலக்குகள் அவங்கள்ட்ட பேசுவாங்க. என்னுடைய உம்மத்தில் யார் தெரியுமா, உமர் தான் அவர். என்னுடைய உம்மத்தில் அவர் உமர். உமருடைய உள்ளத்துல அல்லாஹ் சில விஷயங்களை போடுறான்னு சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, திருடனா கைவிட்டணும்னு அல்லாஹ்வுடைய சட்டம், நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்தீங்களான்னு சொல்லி. உமர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் மாத்தல, அல்லாஹ் சாதாரண நிலைகளுக்கென்று ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறான், நிர்பந்த நிலைக்கு அல்லாஹ் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறான். கேட்டாங்க, பண்டிகை வச்சு சாப்பிடலாமான்னு கேட்டாங்க, சாப்பிடக்கூடாது. சரி, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், கடுமையான நிர்பந்தத்தில் உயிர் போகிற நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு முன்னால செத்து போன விலங்கு தான் கிடக்குது, பண்டு இறைச்சி தான் இருக்குது, இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சாப்பிடலாம். உயிர் போற நிலைமையில பண்டு இறைச்சி சாப்பிடலாம். அதே போலதான் சாதாரணமான காலத்தில் ஒருத்தன் திருடுனா கைவெட்டப்படாது, ஆனால் இது கடும் வறட்சியின் பஞ்சமும் நிலவுகிற காலம், மக்கள் உணவுக்கு வழி இல்லாம தவிக்கிறாங்க, இந்த காலத்தில் யாராவது திருடினால் கைவெட்டப்படாது என்கிற சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டமே தவிர உமருடைய சட்டம் அல்ல. உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த கடும் 9 மாத காலங்களை அவ்வளவு கஷ்டத்தோடு அவர்கள் எதிர்கொள்றாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க அந்த வறட்சியை சமாளிக்கிறதுக்கு எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கும் கட்டளையிடுறாங்க, உங்க நாட்டில இருந்து தானியங்களை இறக்குமதி செய்யுங்க, மதீனாவை சுத்தி கடுமையான பஞ்சம், அவர்களே முன்னின்று வரக்கூடிய மக்களுக்கு தானியங்களை கொடுக்கவும் பல பொருள்களை கொடுக்கவும் இருந்தாங்க. சரி, மழை வரல, 9 மாதம் என்னங்க மழை வரல, உமர் எவ்வளவோ துவா செய்யறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி, இப்படி ஒரு ரிவாயத் வருகிறது, பிலால் இப்னு ஹாரிஸ் என்று ஒரு சஹாபி, அவர்கள் பெருமானாருடைய ரவுலாவுக்கு முன்னால் வந்து நின்று அவர்கள் துவா செய்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரவர்களே, உங்களுடைய உம்மத்து இந்த பஞ்சத்திலே ஒட்டுமொத்தமாக அழிய போகிறது, அல்லாஹுடைய மலைக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுடைய உம்மத்தை அழிந்து விடும் போல் இருக்கிறது, அல்லாஹுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று. அந்த சஹாபி இந்த துவா செஞ்சுட்டு போய் படுத்துறாங்க. கனவுல பெருமானார் வந்து சொல்றாங்க, அருமை தோழரே, உமரிடம் போய் சொல்லும், உமரிடம் போய் சொல்லும், உமரை நான் புத்திசாலி என்று நினைத்திருந்தேன், உமரை நான் புத்திசாலி நினைத்திருந்தேன், ஆனா உமர் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறார், போய் சொல்லும்னு சொன்னாங்க. அந்த சஹாபி காலையில் எஞ்சி வந்தாங்க உமரிடத்துல, பெருமானார் என்னுடைய கனவுல வந்தாங்க, உங்கள்ட்ட சொல்லும்படி சொன்னாங்க, உமர் இன்னும் புத்திசாலித்தனமா எதையும் செய்யலையு சொல்லி. உமர் நான் யோசிச்சாங்க, என்ன தவறு நான் செய்தேன், மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, என் தொடர்ந்து ஏதாவது தவற உணர்ந்திருக்கலாம் என்று, என் தொடர்ந்து ஏதாவது தவறா, இன்னைக்கு நாம வந்து எப்படி பேசுறோம், எல்லாரும் பாவம் செஞ்சா எப்படி வரும் மழைன்னு சொல்லி அடுத்தவங்க மேல பொழிவு போடுவோம். ஆனா நல்லவர்கள் தங்களை தான் நினைப்பாங்க, என்னாலதான் எல்லாம் மழை நிறுத்திட்டான். ஜுனைத் பக்தாதி ரஹமத்துல்லாஹி, அவங்க இருந்த ஊர்ல மழை இல்ல, மக்கள் எல்லாம் வந்து கெஞ்சினாங்க, துவா செய்யுங்க, அவங்க ராத்திரியோட ராத்திரி அந்த ஊரை விட்டு வெளியே போய், யாரெல்லாம் இந்த பாதியினால மழை வராம இருக்குது அந்த மக்களுக்கு மழையை போடு. இது நல்லவர்களுடைய சிவத்து. உமர் கேட்கிறாங்க, என்னிடத்துல என்ன தவறை கண்டீர்கள், பெருமானார் இப்படி சொல்லிவிட்டு சென்றார்களே. அப்புறம் தான் உமர் யோசிச்சாங்களா, ஓஹோ, ஒரு காரியத்தை நாம செய்யாம இருக்கிறோம், கடுமையான வறட்சியும் பஞ்சமும் நிலவினால் அல்லாட்ட மலைக்காக தொழுது துவா செய்ய வேண்டுமே, இன்னும் மலைக்காக நாம் தொழவில்லை. மலைக்காக நாம் இன்னும் தொழுது துவா செய்யவில்லை. உமர் ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார்கள், எல்லா வெளியூர்களில் இருந்து உதவி செய்த உதவியாளர்களும் அழுத்து சோர்ந்து விட்டார்கள். வெளியில் இருந்து வந்த உதவிகளும் அழுத்து அவங்களும் சோர்ந்துட்டாங்க, நாங்களும் பலவீனப்பட்டுட்டோம். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பிக்க, உன்னை தவிர எந்த சக்தியும் எங்களுக்கு இல்ல. அல்லாஹ்மஸ்தீனா, எங்களுக்கு மழையை கொடு. பெருமானார் இருந்தபோது நாங்கள் அவர்களை கொண்டு வசீலா தேடுவோம். பெருமானார் ஹயாத்தாக இருந்தபோது அவர்களது திருநாமத்தை சொல்லி வசீலா தேடுவோம், எங்களுக்கு நீ மழையை கொடுப்பாய். இதோ இப்போது பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸ் இருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அப்பாஸ் இருக்கிறார், நாங்கள் அவரை முன்னிலைப்படுத்தி துவா செய்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு. 9 மாதத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் மழையை கொடுத்தான். இந்த கெஞ்சலுக்கு பிறகு, அவர்களுடைய இந்த அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி செஞ்ச இந்த துவாவுக்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த பஞ்சத்தை நீக்கினான், அல்லாஹால செழிப்பான மழையை கொடுத்தான். அப்ப எதற்காக சொல்கிறோம், நல்லவர்களுடைய காலத்திலும் உமர் போன்ற ஒரு நேர்மையான ஆட்சியாளருடைய காலகட்டத்திலும் கூட கடும் பஞ்சம் வரும், கடுமையான வறட்சி வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவங்க கெஞ்சி துவா செஞ்சாங்க, அல்லாஹ் அந்த பஞ்சத்தை நீக்கினான். இப்ப நாம என்ன செய்யறது, இந்த சூழ்நிலையில நானும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சனும். உமர் மாதிரி ஒரு கட்டுப்பாடு போடக்கூடிய தகுதி நமக்கு இல்ல, நான் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன், அது ஈமானுடைய உறுதியான நிலை அவங்களுக்கு. நாம அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட இந்த காலகட்டத்திலாவது கொஞ்சம் ஆடம்பரம், கொஞ்சம் சொகுசு, இதையெல்லாம் குறைத்து கொண்டு நாம எல்லாருமே அல்லாட்ட கெஞ்சனும், எல்லாம் என்னாலதான் இந்த மழை வராம இருக்குது, மக்களுக்கு மழையை கொடு, மக்களுடைய கஷ்டங்களை மக்களுடைய பஞ்சத்தையும் வறட்சியும் நீக்கின்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டிய தருணம். நோன்பு வைக்க சொல்லணும், பெண்களை மழை தொழுகை எவ்வளவு சீக்கிரமாக தொழ முடியுமோ தொழ வேண்டும். ஏன்னா இது ஜமாத்துலமா சம்பந்தப்பட்டது, நான் என்னுடைய கருத்தை சொல்ல முடியாது. ஏன் இவ்வளவு கடுமையான வெயிலும் பஞ்சமும் நிலவுகிற நேரத்திலும் இன்னும் மழை தொழுகை நடக்கலன்னு தெரியல. மழை தொழுகை தொழாம இருந்ததைத்தான் பெருமானார் கண்டிக்கிறாங்க. உமருக்கு கனவுல வந்து சொல்லி அனுப்புறாங்க ஒரு சஹாபிட்ட, உமர் புத்திசாலின்னு நினைச்சேன், ஏன் இன்னும் மழை தொழுகை தொழாம இருக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் உமர் மாணவர்கள் மழை தொழுகைக்கு தயாரானாங்க, அல்லாஹால மழையை கொடுத்தான். பல முறை தொழுதாங்க, ஒரே முறையில மழை தொழுகை ஒரு தடவை தொழுதா மழை வரும் சொல்லப்படல, அதையும் புரிந்து கொள்ளணும். நாம ஒரு தடவை தொழுதுட்டு முடிச்சிடறோம், ஒரு தடவை தொழுதுட்டு நாம நிறுத்திடுறோம். இது வந்து அவ்வப்போது தொழ வேண்டும். அந்த 9 மாத காலங்களில் பல முறை ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவர்கள் மலைக்காக தொழுதார்கள், அல்லாஹ் இறுதியில மலை தொழுகை கொடுத்தான். எனவே உமர் மாதிரியான ஒரு சஹாபிக்கு பல முறை தொழுத பிறகு அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா, நாம ஒரு தடவை தொழுது விட்டு வந்து மழை வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ் ஒரே தடவையிலையும் கொடுக்கலாம், பல தடவை நாம செஞ்சுகிற நேரத்தில் அல்லாஹால மலையை கொடுக்கிறான். இந்த மலை தொழுகைக்காக செல்கிற போது பெருமானார் கால்நடைகளையும் அழைத்து கொண்டுதான் போவாங்க. ஏன்னா இந்த கால்நடைகளுக்காக அல்லாஹ் இறக்கப்படுவான், இந்த கால்நடைகளுக்காக அல்லாஹ் மலையை கொடுப்பான் என்று அவங்க என்ன கால்நடைகள் அழைத்து கொண்டு செல்வாங்க. எனவே கூடிய சீக்கிரம் மலை தொழுகைக்காக ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல இந்த கடுமையான பஞ்சம் நிலவுகிற காலகட்டத்திலே தனவந்தர்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை தாராளமாக செலவு செய்யணும். சொல்லப்படுது, ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த கடுமையான வறட்சி நிறைந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மக்களுக்கு நிறைய வாரி வாரி வழங்கினாங்க, நிறைய வாரி வாரி கொடுத்தாங்க. அதனால செல்வந்தர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய தர்மங்கள் செய்யணும், மக்களுக்கு கஷ்டப்படுகிற மக்களுக்கு தண்ணீர் உதவி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஊர்ல நிறைய இயக்கங்கள், சகோதரர்கள் எல்லாம் பல இடங்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு பள்ளி நிர்வாகமும் கூட இந்த காரியத்தை செய்யணும், பள்ளியினுடைய நிர்வாகிகளும் இந்த காரியத்தை செய்யணும். ஏன்னா மலைக்காத தண்ணீருக்காக உதவி செய்வதை பற்றி கடந்த ஜும்மாவில நாம் சொல்லியிருந்தோம், மிகப்பெரிய தர்மம் அது. அதனால இன்னும் ஆர்வத்தோடு சகோதரர்கள் இந்த பணியை தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும். இப்படி செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைந்த வரக்கத்துகளை செய்வான். ஆக இது தனவந்தர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய தண்ணி இல்லாத மக்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதேபோல நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன, இப்போது தமிழகத்தினுடைய நிலை மிக பரிதாபகரமான ஒரு நிலை உடைய தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியல, இங்க யார் ஆளுகிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாகவே அரசு இயந்திரம் முற்றிலுமாக முடக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டுடைய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைங்க கிடைக்கல. பக்கத்து மாநிலங்களை பார்த்தோம்னு சொன்னா, பக்கத்து மாநிலங்கள் நம்ம பத்திரிகையில வரக்கூடிய சில கட்டுரைகளை தொடர்ந்து படிக்கிறதுல இந்த செய்திகளை நாம தெரிகிறோம். இப்ப சமீபத்தில் உருவான தெலுங்கானா, அங்கு புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களுக்கான நீர் ஆதாரத்தை எந்த அளவுக்கு வளப்படுத்தி இருக்கிறாங்க, ரெண்டு நதிகளை இணைத்து ஆந்திராவுக்கு அந்த தெலுங்கானா பகுதிக்கான நீர்வளத்தை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆறும் நதியும் தூர்வாரப்படுறது கிடையாது. குளங்கள் ஏரிகள் இது அரசாங்கத்துக்கு அதை பத்தி ஒரு கவலையே இல்லை. ஆனால் அவர்கள் கணக்கு காட்டுறாங்க 400,000 கோடி இந்த தூர்வாரும் பணிக்காக செலவு செய்யப்பட்டது, இது அரசாங்கம் காட்டுகிற பணி. ஆனா எந்த ஒரு ஏரியும் குளமும் தூர்வாரப்படல. இப்படித்தான் தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய நிலை. மத்தியில் உள்ளவர்கள் தேசிய கட்சிகளோ தமிழ்நாட்டை எப்படியாவது அழிச்சரணும், இந்த தமிழகத்தை மலத்து நிலமாக ஆக்கியறணும். இதான் சென்ட்ரல் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் விரும்புது. ஏன்னா எனக்கு ஓட்டு போடாத வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்கு மத்திய அரசு. எனவேதான் தமிழ்நாட்டுடைய நிலங்களை, தமிழ்நாட்டுடைய நீராதாரத்தை அளிக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்து இறக்குறாங்க. மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் எல்லாம் விவசாய நிலத்தை மலத்து நிலமாக ஆக்கிறோம், விவசாயம் அறவே செத்து போயிடும், அந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதேபோல சமீபத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், ரெண்டு கப்பல்கள் மோதி எண்ணெய் கொட்டி விட்டதாக ஒரு செய்தியை சொன்னாங்க. அது முழுக்க பொய்ன்னு சொல்லப்படுது. கொட்டப்பட்டது கழிவுகள். சோமாலியாங்கிற ஒரு நாடு அழிந்ததே அப்படித்தான் அழிஞ்சிச்சு. அந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் மேற்கத்திய நாடுகளுடைய கழிவுகளை கொட்டுவதற்கு அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டாங்க. மேற்கத்திய நாடுகளுடைய கழிவுகள் அதையெல்லாம் சோமாலியால வந்து கொட்டப்பட்டது, எல்லாம் மின் கழிவுகள். அங்குள்ள ஆட்சியாளர்களும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு அந்த கழிவுகளை தங்களுடைய நாட்டில் கொட்ட அனுமதி கொடுத்தாங்க. சோமாலியா ஒரு காலத்தில் வரமான செழிப்பான நாடாக இருந்தது. இந்த கழிவுகள் கொட்டப்பட்ட பிறகு அங்குள்ள மீன் வளம் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வறட்சி வறுமை எந்த அளவுக்கு வறுமைன்னு சொன்னா, சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, சோமாலிய மக்கள் ஒரு காட்டு வழியாக போய்கொண்டிருக்கிறாங்க, ஒரு யானை செத்து கிடக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த யானை அறவே அந்த இடத்துல இல்லாத அளவுக்கு மக்கள் அந்த யானை கறியை சாப்பிட்டுட்டாங்க. செத்து போன யானையினுடைய கறி. ஏன்னா அவ்வளவு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. நிர்பந்தத்தில் இருக்கிற மக்களுக்கு எதையும் சாப்பிடலாம் என்று மார்க்கம் சொல்லுது. இது அங்க கண்கூடாக பார்க்க முடியுது. ஒரு செத்த யானையை அத்தனை பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இதெல்லாம் அங்குள்ள அந்த அரசியல்வாதிகள் செய்த அந்த தவறு. இன்னைக்கு அந்த சோமாலிய மக்களுக்கு என்ன பட்டம், கடல் கொள்ளையர்கள். ஏன் அவங்க கொள்ளையடிக்க வந்தாங்க, இந்த மேற்கத்திய நாடுகள் அவர்களது வளங்களை அளித்த காரணத்தினாலே அவர்கள் கடல் கொள்ளைக்கு வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டையும் அப்படி ஆக்குவதற்கு தான் இந்த மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது. தமிழ்நாட்டுடைய எல்லா வளங்களையும் அளிக்க வேண்டும் அல்லது எங்களுடைய ஆட்சி வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை தான் இந்த மத்திய அரசு திணிக்கிறது. எனவேதான் இங்குள்ள விவசாயிகளுடைய போராட்டம் எதையுமே இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதாக இல்லை. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கடமை, நாம் இந்த உலகத்திற்கு சாட்சியாளர்களாக அனுப்பப்பட்ட சமுதாயம். அல்லாஹ் முஸ்லீம்களை பத்தி சொல்வான், லித்தகூனு சுஹதா, நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சாட்சியாளர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள், வாழ்வாதார போராட்டங்கள் என்று என்ன வந்தாலும் சரி முஸ்லீம்கள் அந்த போராட்டங்களை முன்னெடுத்து செய்ய வேண்டும். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை சுரண்டிய போது யார் முன்னால் நின்றார்கள், முஸ்லீம்கள் தான் நின்றாங்க. 200 வருட போராட்டம் முஸ்லீம்களுடைய போராட்டம். கடைசி விடுதலை ஆகுவதற்கு, நாடு விடுதலை பெறுவதற்கு 30-40 வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டுடைய பிரபலமான தலைவர்கள் வந்து சேர்ந்துகிட்டாங்க. அவங்க விடுதலை வாங்கி கொடுத்தாங்கன்னு பேராகி போச்சு. ஆனா முஸ்லிம்கள் 200 வருஷம் போராடினாங்க. இன்றைக்கு நாமும் அந்த நிலையை தான் சந்திக்கிறோம். விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், அல்லது எந்த பகுதியில் மீத்தேன் எடுக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், இதுல முஸ்லிம்கள் தங்களுடைய பங்களிப்பை காட்டணும். இதற்காக முஸ்லிம்கள் செலவு செய்ய வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்வாதாரம் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே இதுபோன்ற போராட்டங்களில் முஸ்லிம்கள் முன்னிலையில் நிற்பதும் மார்க்க ரீதியாகவும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கடுமையான பஞ்சமான இந்த காலகட்டத்தில் நாம் செய்த பாவங்களிலிருந்து மீண்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். மிக அருகிலே ரமலானுடைய மாதமும் வந்துவிட்டது. ரமலான் மாதம் வரைக்கும் இந்த பஞ்சம், இந்த கடுமையான வறட்சி நீடிக்குமானால் நம்முடைய பெண்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பதை சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இனிமேலாவது தண்ணீரை செலவு செய்வதில் ரொம்ப சிக்கனமாக இருப்பதோடு ஆங்காங்கே மழை நீர் சேமிப்பு தொட்டிகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் வீண்வரையமாக செல்கிறது, ஓடைகள் அதனங்க சாக்கடையில போய் கலக்குது. இந்த தண்ணீரை ஒவ்வொருவரும் தம்முடைய வீட்டுக்கு முன்னால ஒரு மழை நீர் தொட்டி உருவாக்கி வீட்டில் எவ்வளவு தண்ணியை பயன்படுத்துறோமோ அது அந்த மலை நீர் அந்த தொட்டிக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பூமிக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அருள் என்ன? நீங்க எவ்வளவு அசுத்தமான கழிவு தண்ணி பூமிக்குள்ள போனாலுமே கூட பூமி அதை வடிகட்டி சுத்தமா தான் திருப்பி கொடுக்கும். எவ்வளவு அசிங்கமான தண்ணி உள்ள போனாலும் சரி, பூமி அதை சுத்தமா வடிகட்டி தான் கொடுக்குது. அல்ல, அப்படிப்பட்ட தன்மையை பூமிக்கு கொடுத்திருக்கலாம். எனவே இந்த மலையினரை சேமிக்கக்கூடிய ஒரு தன்மையும் நம்மிடத்திலே வர வேண்டும், அந்த பழக்கமும் வர வேண்டும். அல்லாஹிடத்திலே மலைக்காக தொடர்ந்து நாம் துவா செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் இந்த கடுமையான பஞ்சத்தை கடுமையான வறட்சி நீக்கி நாம் எல்லோரும் அவரோடு எதிர்பார்க்கிற அருள்மலையை அல்லாஹ் பொழிய செய்து நம்முடைய நாட்டையும் நம்முடைய உள்ளங்களையும் குளிர செய்வானாக. ஆஹுர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
ஆலமீன்.